இந்திராணி கேட்க இந்திரனானவன் மகாசாஸ்தாவினுடைய சரித்திரத்தை இங்கே சொல்லுகிறான். இது மிகச்சிறப்பானது. இதுல சில விஷயங்கள் பல பேர் சொல்லுவதும் கிடையாது. அதுல விநாயகப் பெருமானுடைய சிறப்பும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். சரித்திரம் சுருக்கமாக நம்ம பார்க்கிறோம். முன்னம் பரமன் அருள் இன்றே முகுந்தன் ஆதி மன்னும் சுரர் தானவர் வேலை மதித்த வேலை கண்ணங்கரிய விடம் வந்துடி காரினங்கள் துண்ணும் பொழுதில் குயில் போல் துணுக்குற்றிருந்தார் என்று சொல்லும்படியாக அமிர்தம் வேண்டியவர்களாக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய வேண்டும் என்று நினைத்து செல்லுகிறார்கள். அங்கே மந்தர பர்வதத்தை பார்க்கடலிலே இட்டு கடைய வேண்டும் என்பதற்காக செல்லுகிறார்கள். ஆனால் அங்கே கரியதாக ஆலகால விஷம் என்பது வந்து வரக்கூடிய சமயத்திலே அந்த ஆலகால விஷத்தை அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிவனிடத்திலே வந்து சிவனுடைய அருளாலே அவர் நீலகண்டனாக மாறி ஏற்றுக்கொண்டார். இந்த சரித்திரம் உண்டு. அன்னர் கையிலை கிரிதன் நிலடைந்து செந்தி வண்ணத்து அமல நடி போற்ற வருந்தல் என்றே உண்ணற்கரிய பெருநெஞ்சினை யாருமே உண்ண முடியவில்லை. எல்லாரும் கடைந்தார்களே தவிர்களே உண்ண முடியவில்லை. உண்ணற்கரிய பெருநெஞ்சினை உண்டு காத்து கண்ணர்க்கும் ஏனையவர்க்கும் இவை கட்டுரைப்பான் என்று அவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகின்றானான். திருமாலன் அந்த விஷ்ணு முதற்கொண்டு எல்லாரும் அந்த நெருக்க நீலகண்டனானான். அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், நீங்கள் மீண்டும் சென்று இப்பொழுது கடையுங்கள், இப்பொழுது அமுதம் தோன்றும் என்று சொல்ல அவர்கள் கடைவதற்காக செல்லும் பொழுது அங்கே மீண்டும் அலகால விஷம் வந்தது. மீண்டும் அந்த மந்திரபர்வதத்தை இட்டு கடையை செல்லுகிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். என்ன தவறு? முப்புற மெரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமன் இவடம் அப்பு நமதனிட இவமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணவருள் பெருமானே என்று சொல்லும்படியாக கைத்தலம் நீரை கனி அப்பமோடல் போரே கப்பி கரி மூகன் அடி பேணே கற்றிடும் அடியவர் கற்பகம் என வினை கடிதேகோ மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரழ்பூய மதயானை மத்தளவயீரனை உத்தமி பூதல்வனை மட்ட விழ்மலர் கொடு பணிவேனே. வினை போக வேண்டும். நம்முடைய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய விக்னங்கள் போக வேண்டும் என்றால் முதலிலே விநாயக பெருமானை வணங்கித்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வணங்கவில்லை. முன்போர் பின்னும் கடைந்தார் இபமாமுக பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர் வந்து முடிவது ஓரார். முதலிலே விநாயக பெருமானை இபமாமுக பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர் இந்த தேவர்களும் அசுரர்களும் விநாயக பெருமானை வழிபடாத காரணத்தினாலே இதை கந்தபுராணத்தில் சொல்லுகிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாதபடியாக மீண்டும் கடை ஆரம்பித்தார்கள். ஆனால் என் நாயகருக்கு வழிபாடியற்றாத நீரால் கொன்னார் கடலின் நடுமத்தம் குலைந்து வீழ்ந்து பன் நாகர் வைகும் இடம் செல்ல அப்பான்மை நோக்கி அன்னானை அர்ச்சித்தனர் அச்சுதன் ஆதி ஆயனோர் என்று சொல்லும்படியாக இங்கே விஷ்ணு முதற்கொண்டு எல்லாரும் அங்கே கடையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மந்திர பர்வதமானது கீழே பாதாள லோகத்திற்கு செல்ல ஆரம்பித்தது. கடலிலே நிற்கவில்லை. உடனே எல்லாரும் எதற்காக இப்படி நடக்கின்றது என்று நினைந்து பார்க்கும் பொழுது விநாயக பெருமானை வணங்காத காரணத்தினாலே இப்படி நிகழ்ந்தது என்று நினைத்து அன்னானை அர்ச்சித்தனர் என்று விநாயக பெருமானை அர்ச்சித்தார்களாம். மீண்டும் அதை முன்போல் வாரா நிலகற்றிடலோடு மகிழ்ந்து போற்று என்று சொல்லும்படியாக காரார் திருமால் முதலோர் கடலை கடைந்தார் என்று விநாயக பெருமானுடைய அருளினாலே மீண்டும் மந்திர பர்வமாக நினைவேற்றது. இப்பொழுது கடை ஆரம்பித்தார்கள். அங்கே ஏராளமான பொருள்கள் வந்தன. உச்சை சிரவசனங்கிற குதிரை, சந்திரன், தன்வந்திரி, எத்தனையோ பேர் அங்கே எல்லாரும் வருகின்றார்கள். இறுதியாக அந்த அமுதமானது வருகின்றது. இந்த அமுதமானது வரும் பொழுது எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அமுதம் நாங்கள் தான் கடைந்தோம், ஆத காரணத்தினாலே எங்களுக்கு அமுதம் வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் அதை நோக்கி ஓடிச் செல்லுகிறார்கள். ஓடி சென்று எங்களுக்கு தான் என்று அதை அடைவதற்காக சண்டை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்பொழுது திருமால் பார்த்தாராம், தேவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கலாம் என்று நினைத்த பொழுது இங்கே மிக அழகான வார்த்தை பிரயோகங்களை இங்கே பிரயோகிப்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். மூலம் பிறந்த விடம் போல் அழல் மூண்டிடாமல் நீளம் பிறந்து பிறர் அச்சுற நேர்ந்திடாமல் ஞாலம் பிறந்து ஓர் சுரர் தானவர் நச்ச ஆங்கோர் ஆலம் பிறந்ததன மோகினியாகி நின்றான் என்று இந்த இடத்துல சொல்லுவார். எப்படி அந்த விஷம் பிறந்தது, எப்படி பிறந்தது, அது எல்லாரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே வந்துதான். ஆனால் இது எப்படி பிறந்ததுன்னே தெரியாதபடியாக ஒரு மோகினியாக எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு பெண் வடிவிலே ஞானம் பிறந்து ஓர் சுரர் தானவர் நச்ச அவர்கள் விரும்பும்படியாக அங்கோர் ஆலம் பிறந்ததன ஆலகால விஷத்தை விட கூடியதாக இருக்கும்படியாக ஒரு விஷம் பிறந்தது மாதிரி மோகினியாகி நின்றான் என்று அங்கே வந்து நிற்கின்றான். பெண்ணை பார்த்த உடனேயே எல்லாரும் மோகிக்கின்றார்கள். எல்லாரும் மோகித்து இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று காதல் மிக்கூனார் அமுதம் தன்னை கைவிட்டு முன்னொன்று கண்டோர் மானாகிய பல் பொருள் கண்டன வந்து சூழ்ந்தார். அமுதத்தை விட்டுட்டாங்க இப்ப எல்லாரும், அமிர்தம் வந்து அதை விட்டுட்டாங்க எல்லாரும். இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று எல்லாரும் தேவர்கள் உட்பட வந்து நின்றார்களாம். அப்பொழுது இப்படி இருக்கிறது, இது காமப்பித்தாய் உணர்வு விளையாகி பெரிதும் ஆளாய் அத்தாரக முனிமோரினும் ஆர்வமிக்கார் என்றெல்லாம் கச்சியப்பர் இதை பாடுவார். இந்த காமத்திலே உழந்தவர்களாக பெண்மோகத்திலே வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது இந்த மாயத்தை தேவர்களிடத்திலே இருந்து நீக்குகிறான் இறைவன். என்ன அவுணர் தொகை அல்லதை எந்தை மாயம் உன்னாடு மானோர்களும் பெண்ணையில் உற்று நின்றார். இதுல இந்த பெண்ணாசையை பற்றி சொல்லுவார். மண்ணாசை தன்னீர் பொருளாசையின் மாய வாழ்க்கை பெண்ணாசை நீங்கள் எழுதோ பெரியோர் நமக்கும். இந்த பெரியவர்களாக இருந்தாலும் கூட மண்ணாசையை விட பெண்ணாசையானது நீக்குவதற்கு மிகவும் அரியதாக அல்லவா இருக்கிறது. அங்கே பூண்டுற்ற கொங்கை புலன் மோகினியான புத்தோள் ஆண்டுற்று அவர் தங்களை நோக்கி அமரை நீங்கும் இண்டுற்றனன் யான் ஈண்டு உற்றனன் யான் அமுதும் உளது ஏது நீவீர் வேண்டுற்றது உம்பால் உறக் கொண்ணின் விரைவின் என்றான். இங்கு சொல்லும் பொழுது மோகினி என்கின்ற பெண் வடிவம், ஆனால் ஆண்பாலை பிரயோகம் செய்து கொண்டே வருவார். திருமால் தான் இதை செய்கின்றார் என்பதை காட்டிக்கொண்டே வருவார் கச்சியப்பர். அவர் சொன்னார், அந்த பார் இங்க ரெண்டு விஷயம் இருக்கிறது, எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, ரெண்டு விஷயம் உண்டு, அமிர்தம் என்கின்ற உண்டு, அதுல மிகச்சிறந்த அமிர்தமான நான் இருக்கிறேன், இப்ப நான் வேணுமா அமுதம் வேண்டுமா நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள், யாருக்கு எது வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த மாயை நீங்கினவர்களாக வானாடவர் நல் அமுதம் கொடு மாயை நீங்கி போனார் ஒரு சார் என்று மாயை நீங்கினவர்களாக அமுதம் போதும் என்று சொல்லி செல்லுகின்றார்களாம். ஆனால் இவர்களோ அசுரர்களோ கொண்டேகிய தானவர் தங்கள் குழுவை நோக்கி தண்டேன் மலர்பாயிலின் என்னை தழுவவல்லான் உண்டே என்று சொல்லும்படியாக இவளை அடைய வேண்டுமே தவிர எங்களுக்கு அந்த அமிர்தமும் தேவையில்லை என்று மோகினியை அடைய வேண்டும் என்று தானவர்களாக இருக்கின்ற அசுரர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது அவள் கேட்கின்றார்கள், மோகினி இங்கே இருக்கக்கூடியவர்களை யார் சிறந்த வீரனோ அவனே என்னை அடைய வேண்டும் என்பதாக நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்குள்ளே இங்கே சண்டையானது வருகின்றார்கள். அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட்டு அவர்கள் மடிகின்றார்கள். மாண்டார் அவுணர் அது நோக்கி வரம்பின் மாயம் பூண்டாரம் வெக்க மடமாதன போந்த கழ்வன் மீண்டான் அமரர் பலரும் விருப்பற்றுமேவ ஈண்ட ஆழி தன்னில் அமுதன் தனை ஈதருற்றான் என்று சொல்லும்படியாக அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள். இப்போ இங்கே மாயத்தை நீங்கினவனாக திருமால் மோகினினுடைய தன்மையை விடுத்து இவர்களுக்கு அமுதத்தை தன்னுடைய கையிலே இருந்த சட்டுவத்தினாலே கொடுத்து கொண்டு வருகின்றார்களாம். ஆனால் இதுல ரெண்டு பேர் என்ன செய்தார்கள், பார்த்து விட்டார்கள் அசுரர்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இல்லை இவர்கள் வந்து தேவர்களுக்காக அமுதம் ஈவதற்காக இது திருமால் செய்த மோகம், ஆக நாமும் அமிர்தம் உண்ண வேண்டும் என்று தன்னுடைய மாயத்தினாலே தேவர்கள் போலே அவர்கள் தேவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். இவருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார் திருமால். இந்த ரெண்டு பேரையும் அடையாளம் காட்டினார்களா இன்னொரு ரெண்டு பேர். அதை சொல்லுகிறார், தன் தாமரைக்கு பகை நண்பனை சாரும் நீரார். அதாவது தாமரைக்கு ஒருத்தன் பகை ஒருத்தன் நண்பன், அப்படி இருக்கக்கூடிய தன்னை உடையவர்கள் கண்டார் புடையற்று அவர் இங்கிவர் கழ்வரேயாம் உண்டார் அமுதங் கடிதென்று உளத்து உண்ணி அங்கன் விண்தான் அவனுக்கு குறிப்பால் வெளிகாட்டினாரால். தன்னுடைய கண்ணாலே விஷ்ணுவுக்கு இந்த ரெண்டு பேர் இங்க இருக்கிறான் பார்த்துக்கோன்னு கஞ்சாட கழித்தாங்களாம். அது யாரு, சூரியனும் சந்திரனும். தண்டாமரைக்கு பகை சந்திரன், தண்டாமரைக்கு நண்பன் சூரியன், இந்த ரெண்டு பேரும் காட்டி விட்டார்களாம். அதற்கு முன்பாக இவர்கள் இந்த ரெண்டு பேரும் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். இந்த இரண்டு அசுரர்களும் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். காட்டுற்றிடலும் அறி நோக்கி இக்கழ்வரேயோ என்று இந்த சட்டுவம் கொடுக்கக்கூடிய கரண்டி இருக்கு இல்லையா, அதனாலேயே தலையில் அடிச்சாராம். அடித்த பொழுது தலை இரண்டு பேருக்கும் துண்டானது. துண்டானது முதலிலேயே அவர்கள் இரண்டு பேரும் அமிர்தம் உண்ட காரணத்தினாலே மாளாதவர்களாக, தலையும் உடலும் மாறாதவர்களாக இரண்டு பேரும் அந்த அசுரர்களானவர்கள் இருந்தார்களாம். விட்டு பார்த்த சரி, அமிர்தத்தை உண்ட காரணத்தினாலே நீங்கள் இந்த தேவர்களோடு சேர்ந்து ஏழு, அப்பொழுது ஏழே ஏழு கோள்கள் தான் இருந்தன, இப்பொழுது நவ கிரகங்கள் ஏழு கிரகங்களோடு நீங்கள் இரண்டு பேரும் கிரகங்களாக இருங்கள் என்று சொல்லி ராகு கேது என்று சொல்லும்படியாக இரண்டு பேரையும் ஆக்கினாராம். மாழாத சென்னியுடை தானவர் மாண்டு நோக்கி நீளார் அமுதுண்டவர் முன்னிடை நிற்பார் என்ன, தாழால் உலகம் அளந்தோன் அவர் தங்களுக்கு கோழா நிலையை இறையோன் அருள் கொண்டு நல்க. அவனா கொடுக்கல, சிவபெருமானுடைய அருளினாலே கோள் என்று சொல்லும்படியாக கிரகங்களினுடைய தன்மை அவர்களுக்கு கொடுத்தானா. ஆனால் அந்த கோபத்தின் காரணத்திலே ராகுகேது ரெண்டு பேரையும் தன்னை காட்டி கொடுத்த சூரிய சந்திரனை இன்றைக்கும் விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேளிய ராகுவும் கேதுவுமே என மொழிய நின்ற முதற் பெயர் தாங்கிய விழுமியதாகிய வெய்யமன் ஆதியாம் எழுவர் தம்மோடு இருவரும் ஈண்டினார் என்று நவ கிரகங்களோடு அவர்கள் சேருகின்றார்கள். அந்த சேர்ந்து இன்றைக்கும் சூரிய சந்திரனை அவர்கள் விழுங்குகின்றார்கள் என்று ஒரு சரித்திரம். இப்போ இந்த மோகினியாக தோன்றியதை சிவன் கேள்விப்பட்டார். இப்ப சிவன் என்ன நினைத்தாரா, உலகத்திற்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன செய்ய வேண்டும், எனக்கு சக்தியாக ஒன்று உண்டு, அந்த சக்தியானது இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் கொடுக்க வேண்டும் என்று பிரயோஜனார்த்தாய சதுர்விதா பூத்து போகே பவானி புருஷேஷு விஷ்ணு குரோதேச்ச காளி சமரேச்ச துர்கா என்று சொல்லும்படியாக, பவானியாக என்னுடைய நாயகியாக ஒரு இடத்திலேயும், ஆண் பாலாக இருக்கும் பொழுது விஷ்ணுவாகவும், கோபத்திலே காளியாகவும், யுத்தத்திலே துர்கை என்று சொல்லக்கூடியதாகவும், என்னுடைய சக்தியானவள் நான்கு தன்மையிலே இருக்கிறாள். அந்த சக்தியிலே ஒருவர் இந்த ஆண்வேடத்தை கொண்டிருக்கக்கூடிய திருமால் என்ற உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இவர் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார் சிவபெருமான். நால் வகைப்பட நண்ணிய சக்தியுள் மாலும் ஆதலின், நான்கு விதமான சக்திகளினுடைய திருவாலம் இருக்கின்ற காரணத்தினாலே, மற்றும் அது காட்டுவான் ஆல கண்டத்தன் அச்சுதன் அச்சுறும் கோலமெய்தி குறுகினான் அவ்விட என்று, இந்த அச்சுதனாக இருக்கப்பட்ட இந்த மோகினி பயப்படக்கூடிய தன்மையிலே வந்து நிற்கின்றாளாம், வந்து பயந்து நிற்கின்றாளாம் மோகினி. அப்பொழுது மோகினியினிடத்திலே சொல்லுகிறார், அதாவது திருமால் மோகினியினுடைய வடிவத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பெண்ணே நீ என்னிடத்திலே சேர வேண்டும், நான் உன்னை அடைய விரும்பினேன் என்று சிவபெருமான் மற்றவர்களைப் போல அடைந்தவர்களாக நினைத்து காமம் அடைந்ததைப் போல பேசுகிறார். அப்பொழுது மோகினியானவள் சொல்லுகிறார், மறுக்கிறாள், கிடையாது அப்படி அல்ல, நான் திருமால் மோகினி வடிவத்தை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் சொல்லுகிறாராம், மாயத்தினாலே நீர் உண்மை ஆனென்று நினைத்தீர் திருமாலே, நீர் எப்படிப்பட்டவர் நான் சொல்லுகிறேன் என்று வாயன் இசைத்தலும் எம்பிரான், அன்று நீயும் நமக்கு ஒரு சக்தி காண், என்னுடைய சக்தியிலே புருஷேஷு விட்ணுகு என்று சொல்லும்படியாக, ஆண் தன்மையிலே இருக்கக்கூடிய என்னுடைய சக்தி நீ அன்று தாருகத்து அந்தனர் பாங்குறச் சென்ற போதினும் சீழையாகினாய், நான் தாருகாவனத்திற்கு அந்த ரிஷிகளினுடைய தவத்தை குலைப்பதற்காக பிக்ஷாடனமூர்த்தியாக செல்லும் பொழுது, ரொம்ப அழகான வடிவம் பிக்ஷாடன வடிவம், நீங்க மதுரையில எல்லாம் பார்த்திருந்தால் தெரியும், மிகப்பெரிய கோலமாக இருக்கும் பிக்ஷாடான வடிவத்தை அப்படி ஏற்றுக்கொண்டு அவரை பார்த்தாலே ஆறடி வசரத்துக்கு ரொம்ப பெரிய உருவமாக அந்த சுற்று பிராகாரத்திலே அவருடைய வடிவமாக இருக்கும், அவ்வளவு அழகான வடிவமாக இருக்கும். அப்போ அங்கே முனி பத்தினிகளை மயக்குவதற்காக பிக்ஷாடன கோலத்திலே இறைவன் செல்லுகிறார், முனிவர்களை மயக்குவதற்காக விஷ்ணு ஒரு பெரிய பெண்ணினுடைய மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்றாராம், அதை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார், என்னுடைய சக்தி தான் நீ அன்றைக்கு தாரகாவனத்திலேயும் வந்திருந்தாய், அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு பிரம்ம கல்பம் முடிந்த பிறகும் பிரம்மாக்கள் அடிந்து விடுகின்றார்கள், இது ஒரு அருமையான விஷயம், பல பேர் இதெல்லாம் மறந்துடுறோம், பிரம்மா விஷ்ணுவினுடைய உண்டி தாமரையில அதாவது தொப்புளிலே இருந்து பிரம்மா வந்தார், பிரம்மா வந்தார்னு நம்ம எங்கேயாவது அதுக்கப்புறம் யோசிக்கிறோம், அது எப்படி அவரா வந்தாரா, படைத்தான் பிரம்மாவை யார், விஷ்ணு படைத்தார், படைக்கும் பொழுது அவர் தொப்பூரிலே இருந்து எழுகமல பூவழகர் என்று அங்கே இருந்து படைத்தார், படைத்தாரா எப்படி அவரா வந்துட்டாரா, இங்கு கந்த புராணம் அதற்கு விடை கொடுக்கிறது, ஒரு பிரம்ம கல்பத்திலே ஒரு பிரம்மா மாண்டான், அவன் முடிந்த பிறகு இவரை பெண்ணாக்கி சிவபெருமான் அவரோடு கூடினாராம், நாராயணனிடத்திலே அப்பொழுது பிரம்மா கொப்பூரிலே தோன்றினார் என்று கந்த புராணம் சொல்லும், முன்னை வேதன் முடிந்தனன் போதலும் உன்னோடே வந்து உவப்பொடு கூடினோம், பின்னர் இந்த பிரமனை உந்தியால் அன்னையாகி அழித்தனை அல்லையோ? இந்த பிரம்மாவை உன்னுடைய உந்தி கமலத்திலே நீ கொடுத்தாய, அப்பொழுது பெண் வடிவத்திலே தானே இருந்தாய், பெண் வடிவமாக ஏற்றுக்கொண்டவள் இல்லையா, ஆன காரணத்தினாலே நீ என்னோடு மறுவ வேண்டும் என இவருக்கு எதற்காக என்று சிவபெருமானுக்கு தெரியும். ஆனால் மால் மயங்கி நிற்கிறார், தான் திருமால் அல்லது மோகினுடைய உருவத்திலே வந்தவன் என்று நினைக்க கிடையாது, என்னுடைய சக்தியினுடைய வடிவம் நீ என்று சொல்லும் பொழுது நன்னியே தனி நாயகன் அவ்விடை பெண்ணின் நேர்மையை பெற்றின நாரடன் உன் நெகிழ்ந்து மயக்குற்று உருகியே எண்ணில் இன்புறக்கூடினன் என்று சொல்லும்படியாக அந்த மோகினியை அவருக்கு வசப்படுத்தி சிவபெருமான் ஜம்பூத் தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த தீபத்திலே தேக்கு மரத்தினடியிலே தான் அவரை மனம் செய்து கொள்வதாக அடைகின்றாராம். அடையக்கூடிய சமயத்திலே வியர்வை பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த மோகினிக்கு. அந்த மோகினி முதல்லே அச்சுறும்படியாக வந்து தோன்றினாள் என்று கச்சியப்பர் பாடுவார். இப்பொழுது உள் நெகிழ்ந்து நாரணன் உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகிய என்று சொல்லும்படியாக தன்னுடைய பெண் தன்மையை உணர்ந்தாராம் நாரணர். ஆன காரணத்தினாலே உள் நெகிழ்ந்து மயக்குற்று உற்று உருகி அவளோடு அந்த சிவபெருமானோடு சேர்ந்தார் நாராயணன் என்று சொல்ல வரும். இது என்ன பொருள்னா, முதலிலேயே பதி பசு பாசன் என்று நம்ம பார்த்தோம். இறைவன் ஒருவனே ஏகநாயகன், அவன் ஒருவனே பதி, மற்ற எல்லோரும் அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பசுக்கள், நாம எல்லாருமே பசுக்கள். இதுக்கு திருமாலும் விஷ்ணுவும் கூட விதிவிலக்கு கிடையாது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவனுக்கு பணிவிடை செய்கின்றார்கள் அவ்வளவுதான். விஷ்ணு பலவிதமான பணிவிடைகளை செய்கிறார், அதுல ஒரு பணிவிடை அவனுடைய சக்தியாக இருக்கக்கூடியது. நாம் நம்மை நாயகி இறைவனுக்கு நாயகி என்று நினைந்து சிவனுக்கு நாயகி என்று நினைந்து சிவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவன் ஒருவனே ஜகத்பதியாக ஜகத் காரணனாக இருக்கிறான், உலகங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கப்பட்டவன் சிவபெருமான் ஒருவனே, அவனே நாயகன். அவனை அடைய வேண்டிய பசுக்கள் ஆத்மாக்கள் நாமெல்லாம் நாயகிகள் என்கின்ற நாயகி பாவத்தோடு இறைவனை அடைய வேண்டும். எத்தனையோ பேர்கள் நாயன்மார்களெல்லாம் மாணிக்கவாசகருடைய தன்மை எல்லாம் முழுவதுமாக ஒரு நாயகியினுடைய பாங்கிலே தான் இருக்கும். அந்த எம்பெருமான எத்தனை பாடல்கள், திருச்சாளல், திருத்தள்ளேனம், திருப்பன்னூசல், திருவந்தியார், திரு அம்மானை, எத்தனை பாடல்கள் எல்லாம் இறைவனை அடைவதற்காக நாயகி பாவத்திலே இருந்து அவர் பாடுகிறார். முழுமையாக நாயகி பாவத்திலே பாடியதுதான் திருக்கோவையார், முழுவதுமாக தன்னை நாயகியாக மாற்றிக்கொண்டு மணிவாசகர் பாடியது. இதை எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசனும் நாவுக்கு அரசியாக நின்று இறைவனை நாயகி பாவத்திலே பாடியிருக்கிறார். இப்படி நாயகி பாவத்திலே இறைவனை அடைய வேண்டும், இதற்கு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டவன் நாராயணன் என்பதற்காகத்தான் இந்த சரித்திரம் சொல்லப்படும். உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகியே எண்ணில் இன்புறை என்று சொல்லும்படியாக இறைவனை அடைவதற்காக நாம் நாயகி பாவத்தை அடைய வேண்டும் என்று அடைந்தாராம். அப்பொழுது அவருடைய வேர்வையிலே இருந்தும் மாந்தையிலே இருந்தும் கண்டகி நாராயணனிடத்திலே இருந்து கண்டகி என்று சொல்லக்கூடிய நதியானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம மேல இந்த திபெத்திலிருந்து அந்த கண்டகி நதியானது வருகிறது. அந்த கண்டகி நதி பெருக்கெடுத்து தான் அதிலே வஜ்ரதந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புழுக்கள், வஜ்ரதந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புழுக்கள் அங்கே தோன்றும் அந்த கண்டகி நதியில. அவ என்ன பண்ணுவான், கண்டகி நதியிலே இருக்கக்கூடிய மண்ணை சாப்பிட்டு தங்களுக்கு கூடு செய்து கொண்டு அந்த கண்டகி நதியில இருக்குவான். கண்டகி நதி வெள்ளமும் பெருக்கெடுக்கு ஓடக்கூடிய சமயத்துல இவை இறந்து விட்டுவிடும், புழுக்கள் இறந்துவிடும். ஆனால் அந்த மண்ணினாலே செய்யப்பட்ட கூடுகள் இருக்கிறதே அது கல்லு மாதிரி ஆக்கி கீழே விழுமா, அந்த கீழே இருந்த அந்த கல்கள் தான் அந்த கூடுகள், புழுக்கொளினுடைய வஜ்ரதந்தி புழுக்கொளினுடைய கூடுகளைத்தான் சாண கிராமம் என்று சொல்லி நாம் இறைவனுடைய வடிவமாக பூஜிக்கிறோம், சாண கிராமம் என்று சொல்லுகிறோம். இது தான் மூன்று கண்ணன் முகுந்தன் இருவரும் ஏந்து கூடிய எல்லையில் அன்னவர் காண்றுமிழ்ந்த புனல் கண்டகி என ஆன்றதோர் நதியாகி அகன்றது. அந்த நீரின் அகம்புறம் ஆழிகள் தந்து வஜ்ரந்தி எனப்படும் மூன்று கீட முறைமுறை ஆகவே வந்து தோன்றின, மாழையின் வல்லையா என்று சொல்லும்படியாக அந்த தோன்றியதான். அன்ன கீடம் அமர்ந்த குடம்பையை இந்நிலத்தர் கொண்டேகி அகத்துறை பொன்னை வாங்கி பொறியினை நோக்கிய இன்னமூர்த்தம் இகுதன நாடுவார். அது பொன்னை கொண்டிருக்குமா அந்த வஜ்ரதந்தியானவர், பொன்னை எடுத்துக்கொண்டு அந்த மண்ணாக இருக்கக்கூடிய சாள கிராமத்தை விஷ்ணுவனுடைய அம்சமாக கண்டகி நதியிலே இருந்து வரக்கூடியதை அப்பொழுது எல்லாரும் பூஜை செய்கிறோம். இன்றைக்கும் சாண கிராமம் நீங்க பார்க்கலாம். நாடியே அவை நாரணனாகவே கூடும் அன்பிற் குவலயத்தே சிலர் தேடி அர்ச்சனை செய்வர் அதன் பெயர் கேடில் சாண கிராமம் என்பதா என்று சொல்லும்படியாக இந்த இடத்திலே சாண கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே தோன்றின காரணத்தினாலே மூல காரணம் ஆகையின் அதர் தனிநகரே இதன் மூல காரணம் ஆகையின் முந்தையோர் மேலே நாம் அதற்கு விதித்தனர் என்று சாண கிராமம் என்று சொல்லும்படியாக அவை இன்றைக்கும் பூஜை செய்யப்படுகின்றன. இதுல இன்னொரு சிறப்பை ஸ்காந்தத்திலே சொல்லப்படுகிறது. அதனால்தான் யோனி பீட்டம் என்று சொல்வார்கள். இப்போ சிவலிங்கத்துக்கு மூன்று தன்மை உண்டு. நீங்க பார்த்திருக்கலாம், சிவன் அத லிங்காகாரமாக இருக்கப்பட்டது, அதை கொண்டிருக்கக்கூடிய பீட்டம் அதாவது அந்த யோனி பீட்டம் என்று சொல்வார்கள், அது இரண்டாவது பகுதி. கீழே இருக்கக்கூடிய அடித்தளம் இது மூன்றாவது பகுதி. இந்த மூன்றையும் சொல்லும் பொழுது மேலே இருக்கக்கூடிய ரிங்காகாரம் சிவஸ்வரூபம், நடுவிலே இருக்கக்கூடியது விஷ்ணுவனுடைய சுரூபம், கீழே இருக்கக்கூடியது பிரம்மஸ்வரூபம் என்று சொல்வார்கள். இந்த யோனிப்பூவிடம் என்று சொல்லக்கூடியது தான் விஷ்ணுவனுடைய சுரூபம். அதனால தான் அபிஷேக தீர்த்தம் எல்லாம் அதன் வழியாகத்தான், கோமம் என்று சொல்லும்படியாக அந்த வழியாகத்தான் வரும். விஷ்ணுவே பத்தினியாக நாயகி என்கின்ற தன்மையிலே இருக்கிறான். நாயகனாக ஏக நாயகனாக லோக நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனே மேலே லிங்காகாரமாக இருக்கிறான் என்று அதனால தான் அந்த சாழ கிராமத்தை கீழே யோனி பீடத்திற்கு பயன்படுத்துவார்கள் பெரியவர்கள். அதாவது கோயில்களில் சிவலிங்கம் வைக்க வேண்டும் என்றால் மேலே லிங்கம் கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்படையானது சாழ கிராமத்தை கொண்டு செய்வார்கள் என்கின்ற தத்துவத்தை இங்கே ஸ்காந்த புராணமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த சமயத்திலே மோகினியும் சிவனும் கூடியிருக்கக்கூடிய வேளையிலே இந்த வண்ணம் இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனும் ஆகிய முந்து கூடிய முயங்கிய எல்லையில் வந்தனன் எமை வாழ்விக்கும் ஐயனே என்று சொல்லும்படியாக நாம இப்ப சொல்லக்கூடிய ஐயப்பன் அல்லது தர்மசாஸ்தா சாஸ்தா என்று சொல்லுகிறோமே அந்த சாஸ்தாவானவர் இப்பொழுது தோன்றினார் என்று இந்த இடத்துல ஸ்காந்தமானது சொல்லி செல்லும். மைக்கருங்கடல் மேனியும் கருத்த வண்ணத்தினரான் வானுலாம் செக்கர் வேணியும் கொண்டு சிவந்த ஜடையை கொண்டிருக்கிறார் செண்டுரு கையுமாய், கையிலே ஒரு செண்டு என்று சொல்லக்கூடிய இதைத்தான் முருகப்பெருமான் மதுரையிலே மீனாட்சிக்கு மகனாக வந்து தோன்றிய பொழுது செண்டை ஏந்தி கொண்டு முருகப்பெருமான் ஆட்சி செய்தான் என்றெல்லாம் திருவிளையாடல் புராணமானது சொல்லும். மைக்கருங்கடல் மேனியும் வானுலாம் செக்கர் வேணியும் செண்டுரு கையுமாய் உக்கிரத்துடன் ஓர் மகன் சேர்தலும் என்று சொல்லும்படியாக அத்திருமைந்தற்கு அரிஹர புத்திரன் எனும் நாமம் புனைந்து என்று சொல்லி ருத்ர கணங்களோடு சேர்த்து அவருக்கு ஒரு தனியாக ஒரு உலகத்தையும் படைத்து கொடுத்து முச்சகத்தை முழுது அருள் மேனி கொண்டு அச்சுதன் தொட, அதாவது அச்சுதன்னா பையன் அர்த்தம், அச்சுதன் தொட அச்சுதன் போற்றிட மெச்சியே அவருக்கு விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினான் என்று குற்றமே இல்லாதவன். ஏன்னா இந்த சரித்திரம் கேட்கும் பொழுது என சாருது, இவர் விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மோகினியை கூடினாராம், ஐயப்பன் பிறந்தார், ஹரிஹரசுதன் பிறந்தார் என்றெல்லாம் நினைத்தால் குற்றமே இல்லாதவன் சிவன் என்பதைத்தான் இங்கே சொல்லுவார். விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினன் என்று சொல்லும்படியாக அந்த சிவபெருமான் இவருக்கு ஒரு தனியாக ருத்ர கணங்களோடு ஒரு பெரிய புவனத்தை படைத்து வரங்களை கொடுத்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய தன்மையையும் கொடுத்தாராம் ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனுக்கு. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் நம்முடைய கிராமங்களிலே வயல் தேவதையாக கிராமங்களை காப்பாற்றக்கூடியவராக ஐயனார் என்று சொல்லும்படியாக நம்ம பார்த்திருக்கலாம். எங்க பள்ளத்தூருக்கு பக்கத்துல எல்லாம் சோலை ஆண்டவர் என்று இத கவியரசர் கண்ணதாசன் மிகச்சிறப்பாக இதை பற்றி சொல்லுவார். இப்ப இல்ல, ஒரு 40-50 வருடங்களுக்கு கீழே அதற்காக ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓடுமா அவர் அங்கே பூஜை செய்யக்கூடிய சமயத்துல. அன்று அவருக்கு திருவிழா நடக்கும் பொழுது, இன்றைக்கும் திருவிழா நடக்கும், எப்பொழுது மதுரையிலே அழகர் குதிரையிலே இறங்குகிறாரோ அன்றைக்கு 8வது திருநாள் அங்கே மண் குதிரை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிப்பார்கள் அந்த சோலை ஆண்டவருக்கு. ஆனா இதுல என்ன சிறப்புன்னா சோலை ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய இந்த மூர்த்தம் ஐயப்பன் மாதிரி சாஸ்தா மூர்த்தமாக பத்தினிகள் இல்லாத பிரம்ம அந்த தர்மசாஸ்தா மூர்த்தம், அதாவது இவர் வந்து பிரம்மச்சாரி, முன்னாலே பெண்கள் கூட போக முடியாது. ஆனால் இதே இது இன்னொரு 3 கிலோமீட்டர் அங்கே தள்ளி போனா வடகுடி, இதை போல இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களிலே பார்த்தால் பூரணை புஷ்கலையோடு இருக்கக்கூடிய தன்மையிலே அவர் இருப்பார். பூரணை புஷ்கலை என்று சொல்லக்கூடிய இரண்டு மனைவிமார்கள் இந்த ஐயப்ப சாஸ்தாவுக்கு உண்டு, மிக அழகான வடிவங்கள் உண்டு. அந்த பகுதியிலே ஏராளமானது, இங்கே இல்லை மதுரை பகுதியிலே அதிகமாக இது உண்டு. தஞ்சாவூர் அதாவது இந்த சோழ தேசத்துல பார்த்தோம்னா சிவன் கோயில்களிலேயே ஐயப்பனுடைய அதாவது இந்த சாஸ்தாவினுடைய வடிவங்கள் சிவனுடைய கோயிலிலே ஒரு பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கும். அது எல்லா விதமான தேவதைகளோடு சேர்ந்து இவருடைய வடிவங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல சோலை ஆண்டவர் தாமரை என்று சொல்லுவார்கள், தாமரை அல்ல, செண்டு கொண்டு ஏந்திய வடிவத்திலே அமர்ந்திருப்பார். இதுதான் செண்டேந்திய நாயகனாக இப்ப எங்கள் ஊர்ல இருப்பார். மிக அழகான மூர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தம். பெண்கள் அவர் முன்னாலே செல்ல முடியாது, அவர்கள் ஒரு பகுதியிலே இருந்துதான் வணங்க முடியும். இதுக்கெல்லாம் பலவிதமானது உண்டு, அவ்வளவு மிகச்சிறப்பான பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு. அங்கே ஊரார்கள் எல்லாம் சேர்ந்து அதை பார்க்கக்கூடிய தன்மை கண்கொள்ளா காட்சி. எங்க ஊர்ல என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஆனந்தம் தரக்கூடிய காட்சி இந்த சோலை ஆண்டவர் என்று சொல்லும்படியாக அந்த சோலையிலே வீற்றிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த இடமே ரொம்ப ரம்யமா, சத்தமே இல்லாம அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த அருமையானதுக்கு அங்கே போய் பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு. அங்கே ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கும், அந்த பலிபீடத்திலே கை வச்சு அதுவே நகர்ந்து கூடினால் நினைத்தது பலிக்கும்னு. அதுக்காக நாமா நகர்த்திட்டா நகராது, அது நகர்த்தால் நடக்கும். இப்படியாக அந்த சோலை ஆண்டவராக பூரண பொருட்களை சமேத ஐயப்பனாக பல இடங்களிலும் ஹரிகர சுதனாக ஹரிகர புத்திரனாக இவர் இருக்கிறார் என்று இவருடைய சரித்திரத்தை சொல்லுகிறான். மண்ணுலக மண்ணகத்தரும் வானவரும் மலர் அண்ணலும் தினம் அர்ச்சிக்கும் நீர்மையான். இவன் எப்பேற்பட்டவன், மண்ணகத்தரும் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வானவரும் தேவர்களும் மலர் அண்ணலும் அதாவது பிரம்மாவும் தினம் அர்ச்சிக்கும் நீர்மையான், தினமும் பூஜை செய்யக்கூடிய தன்மை உடையவன். கண்ணனும் புகழப்படு காட்சியான், யாரு விஷ்ணுவாக இருந்தாலும் அவன் புள்ளே நினைக்க முடியாது. இவன் மிகச்சிறந்தவன் ஹரிஹரசுதான் ஐயப்பன் என்று சொல்லும்படியாக புகழப்படக்கூடிய காட்சியான். எண்ணின் அங்கு அவனுக்கு எதிர் இல்லையே என்று சொல்லும்படியாக காக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று புலோமஜி என்று சொல்லக்கூடிய அந்த இந்திராணிக்கு அந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றானா. சொன்ன உடனேயே பிரார்த்தனை செய்கிறான், இவ்வளவு மனது சமாதானமாகிறாள். பிரார்த்தனை செய்கிறானா இந்திரனாரன். அப்பொழுது கார் உரள் வெய்ய கழற்று கழிற்றடையாகி பார் இடர் எண்ணிலர் பாங்குரன் அண்ண பூரணை புட்களை பும்புற மேவ வாரணம் ஊர்வமன் முன்னுர வந்தான் என்று சொல்லும்படியாக வெள்ளை யானையிலே, இவருக்கு யானை வாகனம், வெள்ளை யாகனம் யானை வாகனத்தை உடையவர் இந்த தர்மசாஸ்தா. இந்த உலகங்களினுடைய தீங்குகளையெல்லாம் ஒழிப்பவராக பூரண புட்களை சமேதராக வாரணம் ஊர்வமன் முன்னுர வந்தான் என்று சொல்லும்படியாக வந்து நிற்கின்றானாம். புகழ்ந்து பணிகின்றான் இந்திரன், புகழ்ந்து பணிந்து என்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும், நான் அங்கே கைலைக்கு செல்ல நான் நினைக்கிறேன், நீங்கள் இவளை அதுவரை நான் மீண்டும் வருவரை இவளை காப்பாற்றி தர வேண்டும் என்று அவனிடத்திலே சொல்லுகிறான். தர்மசாஸ்தாவும் சரி என்று சொல்லி அதுக்காக மகாராஜாவே வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லையா. அவர் அப்பொழுது தன்னுடைய கிங்கரர்களிலே ஒருவராக வாழவர் நீந்தி வயந்தனின் மிக்க காளன் எனப்படும் கட்டுரையோனை ஆளுடை அண்ணல் அருட்கோடு நோக்கி கேளிவை என்று கிளர்த்திடுகின்றான். மூவரின் முந்திய மூர்த்தி வரைக்கு போவது முன்னினன் பொன்னகர் மன்னன் தேவி இருந்தனள் தீங்கு வராமே காவல் கொள் நீ என கற்பனை செய்தான் என்று மனத்தினாலே நினைத்த பொழுது மகா காளர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சேனை நாயகரிடத்திலே தர்மசாஸ்தா இந்திராணியை காக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய புவனத்துக்கு எழுந்தருளுகிறார். இவளை இந்திராணியை தேற்றி மகாசாஸ்தாவினுடைய பாதுகாப்பிலே விட்டவன் இப்பொழுது மகா காளன் இவரை காப்பாற்றுகின்றான். கைலைக்கு இந்திரனான் அவன் சென்றான். ஆனால் அப்பொழுதுதான் சனகாதி மகரிஷிகளுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவரை காண மாட்டாது. அந்த மேருமலை சாரலேயே இந்திரனும் மற்ற தேவர்களும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மகாகாலன் என்பவர் இந்திராணியை காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலன்னு சொன்னா காலன்னா கருப்பன் அர்த்தம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று தெய்வங்கள் உண்டு, முதல்ல கணபதி, அடுத்தது சாஸ்தாவாக இருக்கப்பட்டவர், அடுத்தது கருப்பர் என்று சொல்லுவோம். கருப்பர்ல பலவிதமான சங்கிரி கருப்பர் பதினெட்டாம் படி கருப்பர் இப்படியெல்லாம் பலவிதமான தன்மைகள் ஒவ்வொரு இடத்துலையும் உண்டு, பல பேருக்கு அது குலதெய்வமாகவே இருக்கும். சாஸ்தா வந்து ஒரு மாம்சம் எல்லாம் மது மாம்சம் அவருக்கு கிடையாது, ஆனால் கருப்பருக்கு உண்டு. இவருக்கு சொல்லும் பொழுது தனியாக இங்கே ரொம்ப அழகா இருக்கும், நடுராத்திரில இங்கே நடக்கும், சுவாமி இங்கே வந்துட்டு இருப்பார். விநாயகரும் தர்மசாஸ்தாவினுடைய அவர் வந்து முதல்ல அவர்களை அனுப்பி வைத்து விடுவார்கள், அப்புறம் தான் அவருக்கு பலி கொடுக்கக்கூடியது, கருப்பருக்கு தனியாக பலி கொடுப்பார்கள். இன்றைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு மண்ணினாலே, குயவர்கள் செய்த மண்ணினாலே குதிரை காளை வாகனங்களை இவர்களுக்கு அங்கிருந்து பல மைல் தொலைவில் இருந்து கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். அதற்கு நாலு கொடுத்தால் அதற்குன்னு தட்சிணை கொடுத்தால் ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவர்களிடத்திலே கொடுத்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இன்றைக்கும் தர்மசாஸ்தா அந்த வயல் வயல் வெளிகளை காத்து கொண்டிருக்கிறார். இந்த பூச்சி புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு தேழு பூரார் இதெல்லாம் கடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை போன்ற மண் பொம்மைகளை பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே அவர்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். இன்றைக்கு அதை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். 10வது திருநாள், அதாவது எப்பொழுது இந்த அழகர் ஆற்றிலே இறங்குகிறார்களோ அன்றைக்கு 2வது நாள் இங்கே நடக்கும். அதாவது 10வது திருநாள் என்கின்ற சத்தாவதம் என்று சொல்வார்கள். அன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த ஆண்டவர் வலம் வருவார். பல இடங்களிலே இந்த கோலாகலமாக இந்த சிறப்பு ஐயனாருக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலேயும் தேர் உற்சவம் எல்லாம் ஐயனாருக்கு நடக்கும். நடக்கும் பொழுது எல்லோரும் அந்த தேரிலே, அந்த தேரினுடைய பெரிய சேர் சேர்க்கிறோம், ஒரு ஆள் வருஷத்துக்கு மேல இருக்கும், ஆயிரக்கணக்கான தேங்காய்களை அங்கே உடைத்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பல பேர் பிரார்த்தனை பண்ணி எட்டு அங்கிருந்து விசிறி அடித்து உடைத்துக் கொண்டிருப்பார்கள். பல இடங்கள்ல உண்டு. இந்த சோலையாண்டவர் அங்கே இருக்கு, பள்ளத்தூர்ல சோலையாண்டவர், வடகுடியில பூரண புஷ்கலையாக இருக்கக்கூடியவர், பக்கத்துல பக்கத்துல பல இடங்கள் அங்கே ஏராளமான இடங்கள் உண்டு. அங்கே ஆண்டவர் அருள் செய்து கொண்டிருக்கிறார். பல பேருக்கு இவர் வந்து தன்னுடைய குல தெய்வமாகவே இருப்பார். அவருடைய நாயகராக இருக்கப்பட்டவர் தான் இந்த மகா காலன் என்று சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல கருப்பர் என்று சொல்லுவோம், கருப்பர் என்று சொல்லக்கூடியவர் அந்த மகா காலனாக இருக்கிறார். ஐரானின் இடத்துல இவன் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ காமமே உருவானவளாக துன்பமே வடிவெடுத்தவளாக இருந்த அஜமுகி அங்கே வருகிறார்.